நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர்
சங்கர் ஜெயபாண்டியன். ஆஸ்திரேலியாவில் பல்வேறு தளங்களில் பரிசு பெற்ற சிறுகதைகளையும் அதன் ஆசிரியர்களையும் பற்றிய தொடரின் நிறைவு தொகுப்பு இது. இந்த மாதம் நாம் கேட்கவிருக்கும் சிறுகதை ஃபியூரியஸ் ஃபிக்ஷன் என்ற சிறுகதை அமைப்பில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிறந்த கதைகளுள் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதை. இதன் தலைப்பு த ஸ்டோரி ட்ரீ பை ஆண்ட்ரூ ஆல்சோப். கதையின் தமிழாக்கம் கதை மரம். ஒரு நீண்ட நெடிய மரம் தன் சொந்த ஊரின் கடைகள் நிறைந்த அங்காடி தெருவில் காற்றின் உதவியுடன் தனது கிளைகளை தனக்கு மிகவும் விருப்பமான அந்த புத்தக கடையின் ஜன்னலை நோக்கி நீட்டி தன் காதுகளை நன்றாக தீட்டி கவனித்தபடி கம்பீரமாக நின்று இருந்தது. மதிய வேளையில் ஜன்னல் திறந்திருக்கும் போது மரம் அந்த ஜன்னலை நோக்கி இன்னும் கொஞ்சம் சாய்ந்து கொடுக்கும். காரணம், அங்கே சொல்லப்படும் கதைகளை கேட்க முடியும் என்பதால். மிகவும் உயிர்ப்புடன் ஒரு பெண் ஒவ்வொரு நாளும் இதே நேரத்தில் குழந்தைகளுக்கு கதைகள் சொல்வாள். குழந்தைகளுக்கே உரித்தான கூச்சலும் கும்மாளமும் அங்கே நிறைந்திருக்கும். அவள் புத்தகத்தை திறக்கும் வரை பிறகு குழந்தைகள் அவளை சுற்றி அமர்ந்து கொள்வார்கள். அமைதியாயிருங்க, அவள் வாசிக்க துவங்குகிறாள். கதை நேரத்தின் போது மரம் தனது ஊரிலிருந்து தொலைதூர நிலங்களுக்கு கொண்டு செல்லப்படும். வார்த்தைகள் அவற்றை கொண்டு செல்லும். வேர்கள், கிளைகள் மற்றும் அனைத்தையும் தூக்கிச் செல்லும். ஒரு மரம் செல்ல முடியாத இடங்களுக்கெல்லாம் கொண்டு செல்லும். அவற்றின் கிளைகள் இறக்கைகளாக மாறும், இலைகள் இறகுகளாக மாறும், தண்டு கால்களாக மாறும். மலைகளையும் கடல்களையும் மேகங்களையும் கடந்து செல்லும். கடலின் ஆழமான பகுதிகள், உலகில் அறியப்படாத இடங்கள், அறிய காணப்படாத உயிரினங்கள் என அனைத்தையும் உயிர்காற்றைப் போல சுவாசிக்கும் இந்த மரம். புத்தகங்கள் அந்த மரத்தை நன்மை தீமை இன்பம் துன்பம் என அனைத்தையும் உணவாக அளித்து வளர்த்தது. சூரிய ஒளியில் மற்றும் மழை துளிகளில் காணப்படாத ஒன்றை கொண்டு மரத்தை அவை வளர்த்தன. அந்த ஊரில் வேறு எந்த மரத்தை காட்டிலும் பறவைகள் மற்றும் தேனீக்கள் இந்த மரத்தின் பூக்களின் இனிமைக்கும் சுவைக்கும் ஈர்க்கப்பட்டது. குளிர்காலம் வரும்போதெல்லாம் புத்தக கடையின் ஜன்னல் மூடப்பட்டிருக்கும். மரத்தால் எந்த கதையையும் கேட்க முடியாது. கதை சொல்லியின் வாய் அசைவு, முகபாவம், செய்கைகளை மட்டுமே பார்க்க முடியும். அவற்றின் கிளைகள் தோய்வடையும், இலைகள் உதிரும். வசந்தம் வந்தவுடன் ஜன்னல்கள் மீண்டும் திறக்கப்படும். மரம் எவ்வளவுதான் உயரம் வளர்ந்தாலும் மரத்தின் வேர் பூமியில்தான் இருக்கும் என்ற விதி மட்டும் இல்லாமல் இருந்தால் உற்சாகத்தில் இந்த மரம் வானத்திற்கே குதித்திருக்கும். கதைகள் மரத்தின் வாழ்க்கையை மீண்டும் வண்ணமயமாக்கி மீண்டும் அவற்றின் கிளைகளுக்கு புத்துணர்ச்சி தந்தன. பருவங்கள் மாறின, வருடங்கள் உருண்டோடின, கதை கேட்க வரும் குழந்தைகள் மாறினார்கள். மரம் அப்படியே கம்பீரமாக எஞ்சி நின்றது. நேரம் செல்ல செல்ல கதைகள் கேட்கும் தனது அன்றாட சடங்கை மேலும் மேலும் எதிர்பார்த்து நின்றது. இலையுதிர் காலத்தில் ஒரு நாள் வழக்கம் போல மரம் கதை கேட்டபடி நின்றிருந்தது. திடீரென ஒரு தடங்கல். கேட்டு வந்த கதை ஒரு சத்தத்தால் குறுக்கிடப்பட்டது. அந்த பெண்ணின் சொற்கள் காதில் விழாதபடி ஒரு சத்தம். அந்த சத்தம் அடுத்த நாளும் தொடர்ந்தது. இன்னும் அருகில், இன்னும் சத்தமாக. சாலையில் இருந்த மற்ற உயரமான மரங்களுக்கு பின்னால் இருந்து அந்த சத்தம் வந்தது. இது மற்றொரு நல்ல கதையை கேட்க விடாமல் அழித்து விட்டது. கதை சொல்லியின் ஒவ்வொரு வார்த்தையையும் அந்த சத்தம் மூழ்கடித்து விட்டது. அடுத்த நாள் மரம் இறுதியாக சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தது. ஆச்சரியம், ஒரு மனிதன் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறான். இரத்த வெறியோடு ஆயிர இயந்திர பற்கள் கொண்ட ஒரு மிருகம். அவற்றின் பற்கள் மிகவும் கோபத்துடனும் பசியுடனும் இருந்தன. மரத்தை கடித்தன. நகரத்திற்கு முன்னேற்றம் வந்துவிட்டது. சாலையை விரிவாக்கம் செய்கிறார்கள். ஆனால் இது அந்த மரம் இதுநாள் வரையில் கேட்ட கதைகளிலும் பார்த்த புத்தகங்களிலும் உள்ள அரக்கனை விட பல மடங்கு மோசமானதாக இருந்தது. முன்பின் சாய்ந்து பழக்கமில்லாத மரங்கள் பூமியில் பொத்தன விழுந்தன. இப்போது நம் மரம் விழ வேண்டிய நேரம் வந்தது. அந்த மரம் கடைசியாக ஒரு முறை புத்தக கடையின் ஜன்னல் வழியாக பார்த்தது. அவற்றின் குளிர்ந்த கிளைகளிலிருந்தும் பனி படர்ந்த ஈரமான இலைகளிலிருந்தும் கடைசியாக சில துளி தண்ணீர் மண்ணில் சொட்டியது. இப்பூமி தன் மாரடித்து அழும் சத்தம் கேட்டது. ஒரு மயான அமைதி. நீண்ட தூக்கத்திற்கு பிறகு மரம் அசைகிறது. ஆனால் இனி அது ஒரு மரம் அல்ல, ஒரு புத்தகம். அவற்றின் தண்டு மற்றும் கிளைகள் இப்போது மை படிந்த பக்கங்களாக உள்ளன. அந்த மரம் இப்போது வார்த்தைகளால் உயிருடன் உள்ளது. இப்போதும் கம்பீரமாக நின்றது. புத்தக அலமாரியில் ஒரு பெண் அந்த புத்தகத்தை நெருங்குகிறாள். குழந்தைகளுக்கே உரித்தான கூச்சலும் கும்மாளமும் அங்கு நிறைந்திருந்தது. அவள் அந்த புத்தகத்தை திறக்கும் வரை. பிறகு குழந்தைகள் அவளை சுற்றி அமர்ந்து கொள்கிறார்கள். அமைதியாயிருங்க, அவள் வாசிக்க துவங்குகிறாள். கதைகளை வாசிப்பதும் கதைகளை கேட்பதும் ஒரு உளவியல் கொண்டாட்டம் என்பது இந்த கதையில் மிகச்சரியாக உள்ளது. வாசகனின் மனநிலையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுப்பது ஒரு நல்ல சிறுகதையின் அடையாளம். நாம் இப்போது கேட்ட சிறுகதை முதல் நபர் பார்வையில் கதை சொல்லும் பாணியைச் சேர்ந்தது. ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நரேஷன். கூடுதல் சிறப்பு அந்த முதல் நபர் ஒரு நபர் அல்ல, ஒரு மரம் என்பதுதான். மரத்தின் பார்வையில் கதைகள் பல உண்டு. ஒரு மரம் கதை சொல்வது போல சித்தரிக்கப்பட்ட சிறுகதைகள் தமிழில் ஏராளம் உள்ளன. அவற்றில் மனித குலத்தின் மனசாட்சியை கேள்வி கேட்கும் கருத்துக்கள் இருக்கும். உலக உயிர்களின் வாழ்விற்கு மிக அடிப்படையான ஒன்றை மனிதன் எவ்வளவு ஏளனமாக எடுத்துக்கொள்கிறான் என்ற ஆன்மாவின் அறைகூவல் இருக்கும். சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை 7 முறை பெற்ற கவிப்பேரரசு வைரமுத்துவின் மரங்களை பாடுவேன் என்ற கவிதையில் வரும் வரிகளைப் போல, மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், மரந்தான் மரந்தான் மனிதன் மரந்தான் என்ற வரிகளை வெவ்வேறு உணர்ச்சி வடிவமாக காட்டுவதாக கதைகள் இருக்கும். வானம் வசப்படும் என்ற வரலாற்று புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிரபஞ்சன் தனது பிரம்மம் என்ற சிறுகதையை ஒரு முருங்க மரத்தை வைத்தே அமைத்திருப்பார். அந்த கதையில் பிரபஞ்சன் ஓரிடத்தில், கிளர்ந்து கொண்டு வெளியேற துடிக்கும் உயிரின் உருவம் பார்க்க பரவசமானது, அதை தொட என் விரல் என்னை அறியாமல் நீண்டது, அப்போது அதை தொடக்கூடாது, பச்சை குழந்தைகளையும் பூக்களையும் தளிர்களையும் விரல் நீட்டி சுட்டவும் கூடாது, தொடவும் கூடாது, தொட்டால் அதற்கு ஊறு என்று பாட்டி கூறினாள் என்பதாக எழுதியிருப்பார். மனிதர்களுக்கும் மரங்களுக்கும் இடையே இருக்கும் உடலியல் மற்றும் உளவியல் உறவின் ஆழம் அக்கதையில் புரியும். மேலும் நாம் இன்று கேட்ட கதையில் சத்தமாக வாசிக்கப்பட்ட கதை புத்தகங்களை கேட்டு மரம் ஆரோக்கியமாக வளர்வதாக காட்டியிருப்பது மிக அழகானது. இந்த 20ஆம் நூற்றாண்டின் தலைசிறந்த விஞ்ஞானி என்று அறியப்பட்ட திரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூறியது போல, உங்கள் குழந்தைகள் புத்திசாலிகளாக ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவர்களுக்கு கற்பனை கதைகளை வாசியுங்கள். அவர்கள் மேதைகளாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவர்களுக்கு இன்னும் நிறைய கற்பனை கதைகளை வாசியுங்கள் என்று கூறியதை நினைவுபடுத்தியது. கதையின் போக்கில் திடீரென ஒரு திருப்பம் வந்து மரங்கள் வெட்டப்படும் அந்த பகுதி உள்ளபடியே மனதை கணக்கச் செய்தது. ஆனால் கதையின் முடிவில் ஒரு முழு சுழற்சியாக நிகழ்வுகளை கொண்டு வந்து முடித்த கதாசிரியரின் ரசனைக்கு நிச்சயம் பாராட்டுக்கள். மரங்களை கொண்டு புத்தகம் செய்து அந்த புத்தகத்தில் அச்சிட்டிருக்கும் கதையை வாசிக்கையில் அந்த மரமே அந்த கதையை கேட்பது போல முடித்திருப்பது ஒரு கவிதையை நினைவுபடுத்தியது. இந்த கவிதை சென்னை கம்பன் கழகம் நடத்திய தலை மாறும் மகுடங்கள் என்ற கம்பன் கவியரங்கத்தில் இடம்பெற்றது. இதில் கோவையைச் சேர்ந்த மரபின் மைந்தன் முத்தையா கவியரங்கின் தலைவராக இருந்து பாடிய கவிதை இது. ஓலைச்சுவடிகளில் கம்பராமாயணம் எழுதப்பெற்றதை பனை ஓலைகளின் பார்வையிலிருந்து எழுதிய கவிதை இது. உங்களுக்கு ஒரு கம்பன் கதை சொல்கிறேன். இது பாட்டரசன் கதை அல்ல, பனைமரங்களின் கதை. காற்றில் ஆடும் பனை மரங்கள் கனவு கண்டன, கற்பகமாய் மலர்வது போல் ஒரு நினைவு கொண்டன, நோற்பது போல் ஒற்றை காலில் நின்றிருந்தன, நனவாகும் நமது கணா என்று இருந்தன, சாமமாகும் போது கூட விழித்திருந்தன, சாவிலாத வாழ்வு காண தவித்திருந்தன, ராம 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 வென்று ஜபித்திருந்தன, நாமம் சொல்லும் சலசலப்பில் லயித்திருந்தன. உதய வேளை தன்னில் அங்கே ஒருவன் தோன்றினான், ஓலைகளை பறிக்கச் சொல்லி கொண்டு போயினான், பதப்படுத்தி ஆணி தொட்டு வரையலாயினான், புண்ணிய பூங்கவிதைகளை புனையலாயினான், தேன் அலைகள் திரண்டெழுந்த திசை நனைத்தன, தெய்வங்களும் இறங்கி வந்து தமிழ் படித்தன, கானம் பாடும் பறவைகளும் குரல் கொடுத்தன, கம்பநாடன் என்று சொல்லி சிறகசைத்தன, ஓலைகளில் அமுத வாரி ஊற்றெழுந்தது, உலகமெங்கும் கவிதை இன்ப காற்றெழுந்தது, காலம் நின்று பார்த்து விட்டு கால் நடந்தது, தேரெழுந்தூர் தச்சன் செய்த தேர் அசைந்தது. பனை மரங்கள் அவனிடத்தில் பக்தி கொண்டன. பாட்டரசன் தொட்டவையோ முக்தி கொண்டன. கனவு நனவானதென கண்டு கொண்டன. கவியமுதை ஓலைகளில் மொண்டு தந்தன. கம்ப நாடன் விழிமலர்கள் கருணை தந்தன. அவன் கவிதைகள்தான் பனையில் நொங்கும் சுவையும் தந்தன. அன்று முதல் பனை மரங்கள் உயரமாயின, விண்ணில் உள்ள கம்பனுக்கு விசிறியாயின என்று முடித்திருப்பார். இந்த கவிதையும் நாம் இன்று கேட்ட கதையும் பிரபஞ்சன் அவர்களது பிரம்மம் என்ற கதையும் ஒன்றை நினைவூட்டுகிறது. அமெரிக்க எழுத்தாளரான ரிச்சர்ட் டேவிட் பாக் தனது இல்யூஷன் என்ற புத்தகத்தில் கூறியது போல, கூட்டுப்புழு எதை மரணம் என்று அழைக்கிறதோ அதையே இறைவன் பட்டாம்பூச்சியின் ஜனனம் என்று அழைக்கிறார். நீராவிக்கும் மலைக்கும் உள்ள உறவும் அதுதான். நம் உடலில் ஒவ்வொரு நொடியும் இறக்கும் அணுக்களுக்கும் நம் உடலில் உள்ள ஆரோக்கியமான உறுப்புகளுக்கும் உள்ள உறவும் அதுதான். இவை நம் கவனமின்றி நிகழ்ந்தாலும், நாம் எதிர்பாராத போது நிகழ்ந்தாலும் அதுதான் நிதர்சனம். இந்த 2020 நம்மில் பலருக்கு எதிர்பார்த்தது போல இல்லாமல் இருக்கலாம். சிலருக்கு ஏதோ ஒரு இழப்பை ஏற்படுத்தி இந்த ஆண்டு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு இருட்காலமாக இருக்கலாம். இருளின் அடர்த்தியை நாம் அதிகம் உணர்வது விடியற் காலையில்தான். அதிகமான இருள் உறுதியாக உணர்த்துவது ஒன்றைத்தான், விடியல் மிக அருகில் வந்துவிட்டது என்பதுதான் அது.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர்
சங்கர் ஜெயபாண்டியன்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.